அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 23 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழ்ச்சி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் ஜனவரியில் ஜனாதிபதி தேர்தல் என்ற யூகங்களால் குழப்பத்துக்குள்ளாகும் போப்பின் விஜயம் பற்றிய செய்தி, இலங்கை மலையக மக்களுக்கு காணி வழங்குவதாக அரசு தொடர்ந்து அளித்து வரும் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாத நிலை பற்றிய இரண்டு பேட்டிகள்,
மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் இதனை வலியுறுத்தாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம், மலைய மக்களுக்கு காணிகள் பயன்படுத்தப்பட்டு விட்டால் அந்த காணிகளிலே அவர்கள் சுதந்திரமாக இயங்க தொடங்குவதாக வாழத் தொடங்குவார்கள்.
தமிழ்நாட்டில் அரசு பதிவாளர் அலுவலகங்களில் நடக்கும் பதிவு திருமணங்களில் பலவற்றில் மோசடி நடந்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டுகள் பற்றிய செய்தி குறிப்பு,
ஒரு வழக்கறிஞர் முன்னாடியோ ஒரு ஆசிரியர் முன்னாடியோ யார் முன்னாடி வேணாலும் வயதுக்கு வந்த இருவர் தங்களுடைய உரிமையை சொல்லி திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறது இருக்கு. அதனால அது சாத்தியமான்னு சொன்னா அது சாத்தியம் தான். இப்ப நடந்திருக்கிறது சரியா தவறாங்கிறது வேற கேள்வி.
மகாராஷ்டிரத்தில் ஒரே தலித் குடும்பத்தை சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றிய செய்தி, ஐக்கிய அரபு எமிரேட்டுகளில் பங்களாதேஷ் பணிப்பெண்களின் நிலை பற்றிய மனித உரிமை குழுவின் அறிக்கை ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
நைஜீரியாவில் போக்கோஹாராம் தீவிரவாதிகளோடு சண்டை நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக நைஜீரிய ராணுவ அரசு அறிவித்த பிறகு தமது வடக்கு நைஜீரிய கிராமத்திலிருந்து பல குடும்ப பெண்களை போக்கோஹாராம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் கடத்தி சென்றிருக்கிறார்கள் என்று கிராமவாசிகள் கூறியிருக்கிறார்கள். வடக்கு நைஜீரியாவில் அடமாவா மாநிலத்தில் 2 கிராமங்களை தாக்கிய வன்மவாதிகள் பெண்களையும் யுவதிகளையும் சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கடத்தல் செய்திகளை அதிகாரிகள் இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. போக்கோஹாரமோடு உடன்படிக்கை செய்யப்பட்டு விட்டதாக சண்டை நிறுத்தம் 6 மாதங்களுக்கு முன் போக்கோஹாரமால் கடத்தப்பட்ட 200 மேற்பட்ட மாணவியரை விடுதலை செய்வதற்காக ராணுவ அரசால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் வன் செயல்கள் நைஜீரியாவில் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கின்றன என்று எமது பிபிசி மூவர் நைஜீரியாவிலிருந்து அறிவித்திருக்கிறார்.
கனடாவின் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு நுழைந்து தாக்கிய ஆயுதாரியை சுட்டுக் கொண்ட நாடாளுமன்ற படைக்கல செவிதர் கெவின் விக்கர் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலான கரகோஷத்துடன் நாடாளுமன்றம் இன்று மீண்டும் ஆரம்பமானது. நேற்று தேசிய போர் ஞாபகார்த்த இடத்தில் ஒரு சிப்பாயை சுட்டுக் கொண்ட ஒரு ஆயுதபாணி தலைநகர் ஒட்டவாவில் இருக்கிற நாடாளுமன்ற கட்டத்துக்குள் நுழைந்திருந்தார். பிரதமர் ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் இன்று பேசுவதற்கு முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். கனடா நாட்டுக்காரர்கள் பயந்து ஓடமாட்டார்கள் என்று பிரதமர் கூறியிருக்கின்றார். ஜனநாயகத்தின் இதய பகுதியாக கருதப்படுகின்ற இந்த இடத்தில் அரசியல்வாதிகள் தமது இடங்களில் இருக்கின்றார்கள் என்ற யதார்த்தமானது அவர்கள் தமது பணியை தொடர்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
ஜப்பானிய அரசாங்கம் கடந்த ஒரு வார காலத்திற்குள் 3வது அரசியல் அவதூறு ஒன்றில் சிக்கியிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னர் புதிதாக நியமிக்கப்பட்ட வர்த்தக ஆலை தொழில்துறை அமைச்சர் மியாசாவாவின் ஊழியர்கள் அமைச்சின் பணத்தை பாலியல் விடுதி ஒன்றில் செலவிட்டார்கள் என்பதை புதிய அமைச்சரே ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். அமைச்சின் ஆவணங்களின்படி $170 அரசாங்க பணம் விருந்தாளிகளை உபசரிப்பதற்காக என்று எடுக்கப்பட்ட பணம் உண்மையில் ஹிரோஷிமா நகரில் பாலியல் விடுதியொன்றில் பெண்கள் மீது செலவிடப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டது. புதிய அமைச்சர் மியாசாவா பதிலளிக்கும் போது அந்த பாலியல் விடுதிக்கு தான் செல்லவில்லை என்று வலியுறுத்தியதோடு ஊடகங்கள் மூலமாகத்தான் தானும் இந்த தகவலை கேள்விப்பட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். இவ்வாரம் திங்கட்கிழமை நிதித்துறை ஒழுங்கீனங்கள் தொடர்பாக ஜப்பானிய அரசின் மிக முக்கிய அமைச்சர்கள் இருவர் பதவி விலகுமாறு நிர்பந்திக்கப்பட்டார்கள்.
உலக பொது சுகாதார அவசர நிலையாக இபோலா இன்னமும் தொடர்வதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கின்றது. ஜெனீவாவில் நடந்த சந்திப்பு ஒன்றை அடுத்து உலக சுகாதார நிறுவனத்தின் அவசர நிலை குழு இபோலா பாதித்த நாடுகளிலிருந்து வெளியேறுகின்ற மக்கள் நோய் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவது தொடர வேண்டும் என்றும் இல்லாத இடங்களில் அது மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது. ஆனால் சர்வதேச போக்குவரத்து மற்றும் வணிகம் குறித்த பொதுவான தடைகள் பரிந்துரைக்கப்படக்கூடியவை அல்ல என்று கூறியிருக்கின்றது. அவற்றின் மூலம் தடைக்குள்ளான நாடுகள் பொருளாதார சிரமங்களை எதிர்கொள்ளலாம் என்றும் எச்சரித்திருக்கின்றது.
இபோலா நோயாளிகளுக்கு உதவப் போய் அதனால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்ட ஈட்டு உதவித்தொகை வழங்க கினி அரசு ஆரம்பித்திருக்கிறது. இபோலாவினால் உயிரிழந்த 40 மருத்துவர்கள், மருத்துவ தாதிகள், மருத்துவமனை சிற்றூழியர்கள் ஆகியோரின் குடும்பங்களுக்கு தலா $10,000 வழங்கப்பட இருக்கின்றன. இபோலா நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் போது அல்லது நோயாளிகளுக்கு உதவிகள் வழங்கும் போது மருத்துவ ஊழியர்கள் நோயினால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார்கள். உலக நாடுகளில் மொத்தம் 4,800 அதிகமானோர் கொண்டுள்ள இந்த இபோலா நோய் முதன் முதலாக தொடங்கியதே இந்த கினி நாட்டில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது.
அல்கைதா இயக்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றத்துக்காக சவுதி அரேபியாவில் பெண்கள் நால்வருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. தங்களின் மகன்மார் ஜிஹாத் போராளிகளாவதற்கு உதவிய குற்றச்சாட்டும் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பெண்களுக்கு 4 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருப்பதாக சவுதி அரசு ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. தடை செய்யப்பட்ட இணையதளங்களுக்குள் பிரவேசித்து போராட்டம் தொடர்பான விடயங்களை தரவிறக்கம் செய்தமை தொடர்பிலும் இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி பிரஜைகள் ஜிஹாத் குழுக்களில் இணைவதை தடுப்பதற்காக கடந்த ஆண்டில் சவுதி அரசாங்கம் கடுமையான புதிய தண்டனைகளை அறிவித்திருந்தது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை செய்தி. இலங்கையில் 2016 இறுதியில் நடக்க வேண்டிய ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டியே 2015 ஜனவரியில் நடக்கலாம் என்ற செய்திகள் பற்றி தமிழோசியில் அறிவித்திருக்கின்றோம். அடுத்த ஆண்டு ஜனவரியில் இலங்கைக்கு போப் பிரான்சிஸ் வருகை தரவிருப்பதாக முதலில் செய்திகள் வந்த நிலையில் தேர்தல் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடும் என்ற செய்திகள் அவரது விஜயம் நடக்குமா என்பது குறித்த சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளன. இதுகுறித்து திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் கிங்ஸ்லி சுவாம் பிள்ளை அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
ஏற்கனவே தேர்தல் இல்லாத சூழ்நிலையில்தான் ஆபரேஷன் தன்னுடைய விஜயத்தை மேற்கொள்வார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல நாங்கள் எதிர்பார்க்கவில்லை தேர்தல் இப்படியாக நெருக்கமான நடைபெறும் என்று. எனவே அன்ன காலத்தில் பேசப்பட்டுக் கொண்டு வருகின்றது ஜனாதிபதி தேர்தல் 9ஆம் தேதி 10ஆம் தேதி வேளாண் இடப்பெறையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தீர்க்கமாக தேதி நிர்ணயித்ததாக தெரியவில்லை, ஞாபகப்படுத்தவில்லையானபடியா நாங்களும் எங்களுடைய தாயர்களோடு சேர்ந்து வந்து பற்றி அரசி ஆராய்ந்த பொழுது அது கொஞ்சம் தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு உள்ள பாப்புலரிட்டி வருகை இருக்கின்றபடியா அசம்பாவிதங்கள் நடைபெறலாம் என்று அதனுடைய கருத்து மேலோட்டமாக தெரிந்தது. மக்களும் எங்களுடைய கேட்ட பொழுது அவர் இப்படியான சூழ்நிலையில மக்கள் வந்து போறதும் கடிதம் பாதுகாப்பு இல்லை அங்கே மனிதர்கள் ஊக்கமன்றலாம் அதெல்லாம் நாங்கள் மக்களிடம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில நாங்கள் என்ன செய்யல அங்க வத்திக்கானுக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அங்கிருந்து 4 நாட்களுக்குள்ள ஒரு கிழமைகள்ல அவருடைய பிரதிநிதிகள் வர இருக்கின்றார்கள். வந்து எல்லாவற்றையும் ரெண்டு பக்கம் பார்த்து விட்டு அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம்.
இது தொடர்பாக நீங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தை தொடர்பு கொண்டிருக்கிறீர்களா?
ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு செய்து வந்தது இப்படி என்றாலும் அந்த தேர்தலுக்கும் பாப்பா சந்தைக்கும் ஒரு தொடர்பும் சம்பாவது நடக்காத படி நாங்க பார்த்துக்கலாம் பாதுகாப்பு இஷ்டப்படுத்துவோம் நாங்க உங்களுக்கு உத்தரவாதம் சொல்லிடுவாங்க எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் வத்திக்கான்ல இருந்து வருகிறவர்கள் ஆயர்களையும் சந்திப்பார்கள் மற்ற சந்திக்க வேண்டிய அரசு அலுவலர்களையும் சந்திக்கலாம் சந்தித்து
பாப்பரசருடைய விஜயம் சம்பந்தமாக அரசாங்க தரப்பில் அந்த விஷயங்களை கையாளுகின்ற அல்லது ஒருங்கிணைக்கின்ற பாதுகாப்பு செயலரை ஆயர்களின் குழு சென்று சந்தித்ததாக செய்தியில் வருகிறது, அது என்ன நடந்தது?
நாங்கள் அன்றைக்கு சந்திக்க தான் இருந்தாங்களோ அதான் அவர் இந்தியாவுக்கு போய்விட்டார். நாங்கள் சந்திக்க வேண்டிய அந்த கூட்டம் பின்போடப்பட்டது. ஆனபடியால் வத்திக்கானிலிருந்து வரும் பிரதிநிதியை வரும்போது சில நாங்கள் கூடி அவர்களோடு சேர்ந்து கலைக்கலாம் முடிவெடுக்கலாம்.
அரசாங்க தரப்பிலிருந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் தேர்தலோ அல்லது தேர்தல் பிரச்சாரமோ நடந்தாலும் கூட பாப்பரசருக்கான பாதுகாப்பை தாங்கள் உறுதி செய்வோம் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டால் பாப்பரசருடைய விஜயம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
அவர்கள் தான் தீர்மானிக்கணும். ஒரு நாள் தான் நிற்க வேண்டும், ஒரு நாள் முழுமையாக நிற்கார். அதனபடியே அதுக்குடையதான் பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பும் எல்லா சலங்குகளும் ஒழுங்காக ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்தபடி இதுக்கு பின்னா அவருடைய சலங்குகள் நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் பாதுகாப்பு தரணும் என்று சொல்லியிருக்கலாம்.
அப்படியானால் இந்த விஷயத்தில் இறுதி முடிவை வத்திக்கானில் இருந்து வருகின்ற குழு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறீங்களா?
அவர் தான் எடுத்து அங்கு சென்று பக்கமும் ஆழ்ந்து பார்த்து கடைசியா திரும்பி தங்களுடைய எதிர்பார்ப்பை அல்லது தங்களுடைய தீர்மானத்தை எங்களுக்கு அறிவிப்பார்கள். ஆபரேஷன் வராமல் இருந்தால் எங்களுக்கும் கவலை நிற்பாட்டது எங்களுக்கும் கொஞ்சம் தாக்கமாக தான் இருக்கின்றது. இரண்டும் முரண்பட நாங்கள் விரும்பவில்லை. எவ்வளவுக்கு சுமூகமாக நடத்த முடியுமோ அப்படி சுமூகமாக தான் சந்திப்போம்.
திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் கிங்ஸ்லி சுவாம் பிள்ளை. இலங்கை கடற்பரப்புக்குள் ஊடுருவும் இந்திய மீனவர்களை கடல் தொழில் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தண்டிக்க வேண்டும் என்று இலங்கை மீனவர்கள் கோரியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் வவுனியாவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடகடலில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்களின் வருகையை தடுத்து நிறுத்துவதற்காக கடத்தொழில் சட்ட விதிகளின் கீழ் தண்டனை வழங்க வேண்டும் என்று மன்னார் மற்றும் யாழ் மாவட்ட கடத்தொழில் சங்க தலைவர்கள் சட்டம் அதிபருக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் கோரியிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்ட கடத்தொழில் சங்க சமாசங்களின் தலைவர் எம் எம் ஆலம், யாழ் மாவட்ட கடத்தொழில் சங்க சமாசங்களின் தலைவர் எமிலியான் பிள்ளை ஆகிய இருவருமே வடபகுதி கடத்தொழிலாளர்களின் சார்பில் இந்த கடிதத்தை தமது சட்டத்தண்ணி உபேந்திர குணசேகர் அவர்களின் ஊடாக சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இதுகுறித்து மன்னார் மாவட்ட கடத்தொழில் சங்க சமாசங்களின் தலைவர் எம் எம் ஆலம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, தற்போது குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் கீழேயே இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கை கடற்பரப்பில் பிரவேசிக்கின்றார்கள் என்ற குற்றத்திற்காக கைது செய்யப்படுகின்றார்கள். ஆனால் சர்வதேச கடல் எல்லையை கடந்து வந்து மீன்பிடிக்கின்ற வெளிநாட்டவர்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள கடத்தொழில் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் கோருவதாக கூறினார்.
இலங்கை அரசாங்கம் 1979 ஒரு கடற்தொழில் சட்டம் ஒன்று 59 பிரிவுல ஒரு சட்டம் ஒன்று இயற்றி இருக்கிறது. வெளிநாட்டு படகுகள் அல்லது வெளிநாட்டு படகு உரிமையாளர்கள் எமது குடியரசு சட்டத்தை மீறி உள்வரும் போது அவர்களுக்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட யாப்பு உண்டு. இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட அந்த சட்ட திட்டங்களுக்கு அமைய அவர்களை கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும். அதாவது தண்டனை சட்ட கோவையில் அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனையை வழங்குமாறுதான் நாங்கள் கூறியிருக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் இப்போதுதான் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதற்கு அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்து வைத்திருப்பதுடன் அவர்கள் விசாரணை கைதிகளாக இருந்து நல்லெண்ண நோக்கத்தோடு விடுதலை செய்யப்பட்ட நடவடிக்கை தான் இப்போதைக்கு நடந்து வருகின்றது. ஆனால் சட்ட ரீதியாக வெளிநாட்டு மீனவர்களுக்கு எதிராக சொல்லப்படும் சட்டத்தை அரசு உடனடியாக அமுல்படுத்தினால் இந்திய மீனவர்களின் வருகை நிச்சயமாக 100% குறைவிடும் என்பது எமது இரு மாவட்ட மீன சமாசங்களின் எதிர்பார்ப்பாகும்
என்றார் மன்னார் மாவட்ட கடத்தொழில் சங்க சமாசங்களின் தலைவர் எம் எம் ஆலம் அவர்கள். இவ்வாறு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை மீனவர் சங்க தலைவர்களின் சட்டத்தரணி உபேந்திர குணசேகர் அவர்கள் உறுதிப்படுத்தினார். அதே நேரம் கடத்தொழில் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்ற மீனவர்களை விடுதலை செய்தாலும் கூட அவர்கள் பயன்படுத்துகின்ற படகுகளின் உரிமையாளர் இருந்தால் அவரை அல்லது அந்த படகுக்கு பொறுப்பாக வருகின்ற ஒருவரை கைது செய்து தடுத்து வைத்து அவருக்கு தண்டனை வழங்க முடியும். இதன் ஊடாக இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று தமது கட்சிக்காரர்கள் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். இதேவேளை இந்த வருடம் இதுவரையில் யாழ் மாவட்ட கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்தமைக்காக 420 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததாக அந்த மாவட்டத்தின் கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவர்களில் 400 பேர் மேலிடத்து உத்தரவுக்கமைய விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய படகுகள் விடுவிக்கப்படவில்லை. அதே நேரம் 20 பேர் இன்னும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் கணேசமூர்த்தி அவர்கள் கூறியிருக்கின்றார்.
செய்தியை வழங்கியவர் மாணிக்கவாசகம். இலங்கையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கும் சூழலில் நாளை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திற்கு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்திருந்த மலையக மக்களுக்கான 50,000 வீடமைப்பு திட்டத்துக்கான பணிகள் இன்னும் முன்னெடுக்கப்படாமல் இருப்பதாக சிவில் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மலையக ஆய்வு மையத்தின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் அவர்களிடம் இதுபற்றி கேட்டார் ஜெயபிரகாஷ்.
மலையக மக்களது காணி பிரச்சனை என்பது 1972 கொண்டு வரப்பட்ட காணி உச்சவரம்பு சட்டத்தின் பின்னர் ஜனவசம உசவசம என்று இரண்டு அமைப்புகளே தோட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டன. அப்போது மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். சிங்கள மக்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. சிங்கள மக்களுக்கு இந்த நாட்டிலே எவ்வாறு காணிகள் கொடுக்கப்படுகின்றதோ, மேட்டு நிலம் கொடுக்கப்படுகின்றது, வயல் நிலம் கொடுக்கப்படுகின்றது, விவசாய நிலம் கொடுக்கப்படுகிறது, அதுவும் ஏக்கர் கணக்கிலே கொடுக்கப்படுகின்றது. இந்த மலைய மக்களுக்கு மட்டும் ஏன் பாரபட்சம்? மலையகத்திலே 37,000 ஹெக்டர் யார் காணிகள் பெருமையாக இருக்கின்றன. இந்த காணிகளை முதலாவதாக மலைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். 168,000 ஹெக்டர் யாராக இருந்த பெருந்தோட்டத்துறை இன்று 123,000 ஹெக்டர் யாராக குறைந்திருக்கின்றது என்றால் ஏனைய காணிகள் திருத்தோட்டங்களாக போயிருக்கின்றன, சிங்கள மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன.
அருட்தந்தை அவர்களை, கடந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதம் பற்றி பேசியிருந்தீர்கள். அதில் மலையக மக்களுக்குரிய காணியுடன் கூடிய வீடு என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். அந்த கடிதங்களுக்கு பிற்பாடு அரசாங்க தரப்பில் இருந்து உங்களுக்கு ஏதாவது பதில் வந்திருக்கிறதா? அந்த காணி விடயத்தில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா?
ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு அனுப்பிய கடிதத்திலே இது வீடமைப்பு அதிகார சபைக்கு இந்த விடயம் தொடர்பாக கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. எங்களுடைய கடிதத்தின் பிரதி அங்கிருந்து வந்த கடிதத்தில் எங்களுக்கு கூறப்பட்டது, பெருந்தோட்டத்துறை டிரஸ்ட் எங்களுக்கு உதவி செய்வதில்லை, அதனால் எங்களுக்கு இந்த வீடுகளை கட்ட முடியாது இருக்கின்றது என்று
அமைச்சு எங்கள் குறிப்பிட்டிருந்தது. எனவே இந்த ஏன் பெருந்தொற்று துறைக்கு மட்டும் ஒரு டிரஸ்ட் அமைப்பு முறை, மற்ற ஏனைய சிங்களுக்கு மக்களுக்கு மட்டும் ஏன் இன்னும் ஒரு அமைப்பு முறை?
இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. மலையக அரசியல் தலைவர்கள், அநேகமான தலைவர்கள் வந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அதே போல அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில். இப்படியான ஒரு சூழ்நிலை வருகின்ற போது மட்டுமே இந்த மலையக மக்களுடைய காணி பிரச்சனைகளை இந்த அரசியல் கட்சிகள் முன்வைப்பதற்கு என்ன காரணம்?
மக்களுக்கு தலைகைகளை பெற்றுக் கொடுக்கின்ற வார்த்தைகளை தான் கூறுகின்றார்கள். அடிப்படை அரசியல் தேவைகளை பற்றி இவர்கள் கருத்து கிடையாது, அரசியல் உரிமைகளை பற்றி கருத்து கிடையாது. மலையகத்தினுடைய கட்சிகள் அண்மையிலே கூறியிருக்கின்றன, குறிப்பாக சொந்தமானுடைய கட்சி, இலங்கை தொழிலாளர் கட்சி, நாங்கள் முழுமையான ஆதரவை ஜனாதிபதி கொடுப்போம் என்று எந்த மக்களை கேட்டு இந்த வாக்கை அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஜனாதிபதிக்கு வாக்களித்து விட்டு, வாக்குறுதியை கொடுத்து விட்டு மக்கள் மத்தியிலே வருகின்றார். இதுதான் இங்கே நடக்கின்ற ஒரு ஏமாற்று சலுகை அரசியலுக்குள்ளே, சரணாகதி அரசியலுக்குள்ளே நடக்கின்ற விடயம்.
மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த காணிகளை சொந்தமாக்குவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது?
மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் இதனை வலியுறுத்தாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம், மலைய மக்களுக்கு காணிகள் பரிந்துரைக்கப்பட்டு விட்டால் அந்த காணிகளிலே அவர்கள் சுதந்திரமாக இயங்க தொடங்குவதாக, வாழ தொடங்கி விடுவார்கள். எனவே அந்த சுதந்திர வாழ்வு என்பது இந்த தொழிற்சங்கத்திலிருந்து அவர்கள் பிரிந்து விடுவார்கள், கட்சிகளிலிருந்து பிரிந்து விடுவார்கள். எனவே இந்த கட்சிகளை பிரதிநிதிப்படுத்துவதற்கு மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் போகும் என்ற அடிப்படை பயத்தின் காரணமாகத்தான் மலைய கட்சிகள் இந்த காணி பிரச்சனையை ஆழமாக தீவிரமாக எடுக்காமல் இருக்கின்றன.
மலையக ஆய்வு மையத்தின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் இந்த பேட்டியின் தொடர் பேட்டி அடுத்து செய்தியரங்கத்தில் ஒலிபரப்பாகும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாக மலையகத்தின் பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அண்மையில் அறிவித்திருந்தது. மலையக மக்களுக்கான வீடமைப்பு, காணி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாதுள்ள சூழலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இந்த முடிவுக்கு காரணம் என்ன என்று அந்த கட்சியின் தலைவரும் பொருளாதார அபிவிருத்தி துணை அமைச்சருமான முத்து சிவலிங்கம் அவர்களை கேட்டார் ஜெயபிரகாஷ்.
மஹிந்த ராஜபக்சே அரசாங்கம் அமைத்த பிறகு 2010 பிறகுதான் கோட்டப்புறங்கள் உள்வாங்கப்பட்டு கோட்டப்புறங்களுடைய அபிவிருத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய காலத்தில் கண்ட அந்த அபிவிருத்தி எங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தருகிறது. அது தொடர வேண்டும் என்பதற்காக அவருக்கே வாக்களிக்கிறோம்.
அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை நாடாளுமன்றத்துக்கு வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மலேக மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஏதாவது நிதி ஒதுக்கீடுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்ப போன முறையும் அவர் கூறினார் 50,000 வீடு கட்டித்தாரான்னு, அதுக்கான நிதி ஒதுக்குவார் என்று நான் நினைக்கிறேன். இல்லாட்டியும் ஏற்கனவே சொல்லியிருக்கார் நிதி ஒதுக்கப்படும், அந்த வகையில் நிதி ஒதுக்கப்படும், அந்த வீடுகள் கட்டப்படும்.
கடந்த April 26 பிபிசி தமிழோசியிடம் பேசிய அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் கூறியிருந்தார், இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த பணிகளை நாங்கள் தொடங்கி விடுவோம் என்று. ஆனால் அநேகமான இடங்களில் இந்த 50,000 வீட்டு திட்டத்துக்குரிய எந்த விதமான நடவடிக்கைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு தான் இருக்கிறது.
குற்றச்சாட்டுகள் லேசா கூறுறவங்க கூறலாம். இந்த 2 தோட்டங்கள்
ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் அறிவித்து ஒரு வருடம் கடந்து அடுத்த பட்ஜெட்டும் வந்துவிட்டது. இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. 100-200 வீடுகள் மட்டும்தான் கட்டப்பட்டிருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள்.
ஏன்னா அதுக்கு பல எதிர்ப்புகளை சொன்னாங்க. இந்த ஒரு பலகாரத்துக்கு கிடைக்கிறத உடனே எடுக்கணும் அப்படிங்கிற கட்சிகள் உண்டு. சிறு சிறு கட்சிகள் தன்னை வளர்த்துக்கணும்னா தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யணும் அவங்க. அதான் என்னால நடப்பதை கெடுக்கணும், அதை நடக்கிறத குறை சொல்லணும். அப்படி குறை சொல்லப்பட்டு கொஞ்சம் தொடங்கி போயிருந்தது உண்மை இது. ஆனா அதுக்கு பிறகு நாங்க ஜனாதிபதியை நேரில் கண்டு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்த வீட்டு திட்டங்களை உடனே ஆரம்பிக்கலாம்னு. இப்ப அதனாலதான் 2-3 நாங்க கமிட்டிகளோட பேசுறோம், இப்படியோட பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க இப்ப 2-3 என்ஐசியோட பேசிக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமா.
சரி, எப்போது இந்த 50,000 வீடுகள் கிடைக்கும் மக்களுக்கு?
ஜனாதிபதி போன முறையே சொல்லியிருக்காரு 3 பூர்த்தி அடையணும்னு. இப்ப 1 முடிஞ்சது, கொஞ்ச நேரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே வேகம் பத்தாரு. அதை நாங்க எதிர்கொள்ள 2 அவருக்கு அவரோட இப்ப கமிட்டியோட பேசிக்கிட்டு இருக்கோம். அது பிறகு ஜனாதிபதி அவரோட பேசி அந்த 2 இதை முடிச்சு சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க.
நீங்கள் சொன்னீர்கள் வந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதவியேற்றதன் பின்னர் மலேக மக்களுக்கு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பல நடந்து கொண்டு வருவதால் தான் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக. ஆனால் இந்த கடந்த அரசாங்கங்களின் போது மலேகத்தில் இருந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. அதே போல மத்திய மாகாணத்தில் இருந்த தமிழ் கல்வி அமைச்சு என்கின்ற ஒரு அமைச்சு இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் எந்த அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச மலேக மக்கள் மாணவர்களுடைய அபிவிருத்திக்காக பணியாற்றிருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்.
மத்திய மாநில கல்வி அமைச்சு இல்லாமல் போனது காரணம் அது அரசாங்கத்தோடு சேர்ந்த சில சிறு கட்சிகள் தமிழ் கட்சிகள் அரசாங்கத்தை அழுத்தி இதை இல்லாமல் பண்ணாங்க. நான் அந்த நேரம் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். இப்போ தனியான ஒரு அழகு வந்திருக்கு எங்களுக்கு கண்டிய பொருத்தமல்ல, ஒரு செயலாளர் நியமிச்சு அந்த வேலைகளை இரண்டு அமைச்சுக்கும் ஊட உள்ள வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி எங்கெங்க கஷ்டங்கள் இருக்கிறதோ அதை இலகுபடுத்தி அதுல ஒரு அமைப்பை உருவாக்கி அதை நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்.
பொருளாதார அபிவிருத்தி துணை அமைச்சர் முத்து சிவலிங்கம். இனி இந்திய குறிப்புகள். தமிழகத்தில் திருமணங்களை பதிவு செய்வதில் மோசடி நடப்பதாகவும் பல சந்தர்ப்பங்களில் மணப்பெண் இல்லாத நிலையிலேயே கூட திருமணங்களை பதிவு அதிகாரிகள் பதிவு செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் சென்னையிலிருந்து முரளிதரன்.
சென்னையில் உள்ள இரு சார்பதிவாளர் அலுவலகங்களில் கடந்த 2013 ஆண்டில் பல திருமணங்கள் முறையற்ற வகையில், குறிப்பாக மணமக்கள் நேரில் வராமல் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன், சென்னையைச் சேர்ந்த ராம் பிரசாத் ஆகியோர் தாங்கள் காதலித்த பெண்ணை ராயபுரத்தில் உள்ள பதிவு அலுவலகத்தில் பதிவு திருமணம் செய்துள்ளதாகவும், தற்போது தங்களது மனைவிகளை அவர்களது பெற்றோர் கடத்திச் சென்று சட்டவிரோதமாக அடைத்து வைத்துள்ளனர் என்றும், தங்களது மனைவிகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதுகுறித்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பெண்களை அழைத்து விசாரித்த போது அவர்கள் திருமணம் நடந்ததை மறுத்தனர். இதையடுத்து இம்மாதிரி திருமணங்கள் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்கும்படி குற்றப்பிரிவு புலனாய்வு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. குற்றப்பிரிவு புலனாய்வு காவல்துறை விசாரித்ததில் 2013 ஆண்டில் 120 வழக்கறிஞர்களின் மூலம் ராயபுரத்தில் உள்ள பதிவு அலுவலகத்தில் 1559 காதல் திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதே ஆண்டில் வடசென்னை பதிவு அலுவலகத்தில் 48 வழக்கறிஞர்களின் மூலம் 1937 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்தது. இந்த திருமணங்கள் எல்லாம் முதலில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் அலுவலகத்தில் ரகசியமாக நடப்பதாகவும், பின்னர் வழக்கறிஞர்கள் அளிக்கும் சான்றிதழ்களின் மூலம் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இப்படி திருமணம் பதிவு செய்யப்பட்டதே தங்களுக்கு தெரியாது என இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்கள் கூறியிருக்கும் நிலையில், மணமக்களுக்கு தெரியாமல் திருமணங்களை பதிவு செய்வது சாத்தியமா என ஓய்வு பெற்ற சார்பதிவாளரான ராமச்சந்திரனிடம் கேட்டபோது, சாத்தியம்தான் என்கிறார் அவர்.
தமிழ்நாடு ஆக்டில் சாத்தியம் இருக்கு சார். அந்த வந்து மெமோரண்டம்னு ஒன்று இருக்கு, அதை ஃபில்லப் பண்ணி வித் என்க்ளோசர் சர்டிஃபிகேட், ப்ராப்பர் சர்டிஃபிகேட்லாம் என்க்ளோஸ் பண்ணிட்டேன், நீங்கள் தபால்லேயே அனுப்பிச்சிடலாம். அதை சபிஷர் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் உங்களை கிளியர் பண்ணுவார், டவுட் இல்லாட்டி அவர் ரிஜிஸ்டர் பண்ணிடுவார் சார்.
இந்த திருமண சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தத்தை பயன்படுத்தி கொண்டு இம்மாதிரி முறைகேடுகள் நடக்கின்றன என்கிறார் வழக்கறிஞர் அஜிதா.
இந்த திருமண சட்டத்தில் தமிழ்நாட்டு சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சீர்திருத்தத்துல வந்துட்டு சுயமரியாதை திருமணம் அப்படின்னு ஒரு முறையான திருமணம் இருக்கு. அந்த திருமணத்துல வந்துட்டு யாராவது ஒருவர் திருமணத்தை நடத்தி வைத்தால், மாலை மாற்றிக்கொண்டாலோ மாலை மாற்றிக்கொள்ளாமலோ தாலி கட்டியோ கட்டாமலோ உறுதி மொழி எடுத்துக்கொண்டு கூட அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சட்டத்தின்படியே ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த பிரிவு வந்து நான் பெரியார் சொல்லி அண்ணாதுரையினுடைய ஆட்சி காலத்துல ஏற்றப்பட்டது. ஐயர்கள் தான் திருமணத்தை நடத்தி வைக்கணுங்கிறது வந்து நமக்கு ஒரு இழுக்கு. அதனால ஒரு வழக்கறிஞர் முன்னாடியோ ஒரு ஆசிரியர் முன்னாடியோ யார் முன்னாடி வேணாலும் வயதுக்கு வந்த இருவர் தங்களுடைய உரிமையை சொல்லி திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறது இருக்கு. அதனால அது சாத்தியமான்னு சொன்னா அது சாத்தியம் தான். இப்ப நடந்திருக்கிறது சரியா தவறாங்கிறது வேற கேள்வி.
தமிழ்நாட்டில் 2009 ஆண்டில் கட்டாய திருமண பதிவு சட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தில் திருமணம் செய்து கொள்பவர்கள் கண்டிப்பாக அதனை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்கிறது அந்த சட்டம். அதன்படி பதிவு செய்வதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து தங்களுக்கு திருமணம் நடந்ததற்கான ஆதாரங்களையும் படிவத்துடன் இணைத்து அனுப்பினால் அந்த திருமணம் பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு மணமக்கள் நேரில் செல்ல தேவையில்லை. பதிவு செய்வதில் இருக்கும் சிக்கலை குறைப்பதற்காகவே இப்படி ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டது என்கிறார் ராமச்சந்திரன்.
இந்த மாதிரி திருமணங்களை எளிமைப்படுத்தணுங்கிறத அரசாங்கத்தின் நோக்கம், அதனாலதான் இப்படி போட்டிருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்றதுன்னு ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட வந்துருச்சு. நீங்க ஆபீஸ்ல போய் அலைய வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல ஃபில்அப் பண்ணி அனுப்பினாலே அங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. நல்ல விஷயத்துக்காக போடப்பட்ட சட்டம் அது. அதை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா இனி ப்ராப்பரா அது ஏதாச்சும் செக் வைக்கணும் சார். ஒரு
இம்மாதிரி மணமக்களே வராமல் திருமணம் பதிவு செய்யப்படுவதை தடுப்பதற்கு அரசு புதிய வழிமுறைகளை ஆலோசிக்க வேண்டும் என்கிறார் வழக்கறிஞர் அஜிதா.
இந்த இந்து திருமண சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்னன்னா சீர்திருத்த முறை திருமண சட்டம். அது ஒண்ணுதான் இதுல வந்து பயன்படுத்தப்படுதுங்கிறது. சீர்திருத்த திருமண சட்டம் யார் எவர் முன்னிலையிலும் செய்து கொள்ளலாம், அவர்கள் மாதிரி சடங்குகளோ சம்பிரதாயங்களோ இல்லாம இருக்கலான்னு அதுதான் அந்த அடிப்படையை பயன்படுத்திதான் இதை பண்ணிருக்காங்க. அப்ப இனிமேல வந்து நேர்ல வராமல் இருக்க திருமணங்கள்னா இந்த சீர்திருத்த முறை திருமணங்களுக்கு மட்டும் நேர்ல வரணுமா இல்ல என்னங்கிறத பற்றி ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு.
இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், போலி பதிவு சான்றிதழ்களை தயாரித்து அப்பாவி பெண்களை தங்கள் மனைவி என்று உரிமை கோரி சிலர் மிரட்டுவதன் நோக்கம் பணம் பறிப்பதாகவே இருக்கும் என்றும், இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தி போலி பதிவு திருமணங்களின் பின்னணியில் இருப்பவர்கள், அவர்களுக்கு துணை போன பதிவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இத்தகைய போலி பதிவு திருமணங்களால் அப்பாவி பெண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்திருக்கும் உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் காதல் ஜோடிகளுக்கு தங்கள் அறையில் ரகசிய திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்றும், அப்படி திருமணம் செய்து வைத்ததாக புகார் வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு உத்தரவிட்டுள்ளது. திருமணத்தை பதிவு செய்யும் போது தம்பதி இருவரும் வருவதை பதிவுத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் தலித் குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
மகாராஷ்டிராவின் அகமத் நகர் மாவட்டத்தில் தலித் குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு அவர்களின் சிதைந்த உடல் பாகங்கள் விவசாய நிலத்தில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை தோற்றுவித்துள்ளது. புனே நகரிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அகமத் நகர் மாவட்டத்தில் அக்டோபர் 21 அன்று நள்ளிரவு சமயத்தில் சஞ்சய் ஜாதவ் என்ற 42 வயது நபரும் அவரது மனைவியும் அவர்களது 19 வயது மகனும் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். இது மேல்சாதி சமூகத்தினரால் செய்யப்பட்ட கொலை என்று அந்த குடும்பத்தின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்ட ஜாதவ் என்பவரின் பண்ணைக்கு அருகில் வாழும் ஒரு மேல்சாதியை சேர்ந்த திருமணமான பெண் இந்த ஜாதவ் குடும்பத்தின் ஒரு உறுப்பினருடன் கள்ள உறவு வைத்திருந்ததாக வதந்திகள் வந்ததாகவும், அந்த பிரச்சினை தான் இந்த கொலை சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்திருக்கலாம் என்றும் அந்த குடும்பத்திற்கு நெருங்கிய உறவினர் ஒருவர் செய்தி ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். எனினும் அதே தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தான் அந்த ஜாதவ் குடும்பத்தின் உறுப்பினர் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தகாத உறவு வைத்திருந்ததாக வேறு சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் செய்தி ஊடகம் ஒன்றிடம் பேசிய அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் லக்ஷ்மி கௌதம், இந்த குற்றம் பல்வேறு கோணங்களில் ஆராயப்பட்டு வருவதாகவும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கொலைக்கான காரணம் குறித்து அவர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நடைபெறும் இடமாக கருதப்படும் மகாராஷ்டிராவின் அகமத் நகர் மாவட்டத்தில் கடந்த 1 ஆண்டில் நடைபெறும் 3வது தலித் கொலை சம்பவம் இதுவாகும்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. ஐக்கிய அரபு எமிரேட்டில் வீட்டு பணிப்பெண்களாக வேலை செய்யும் வெளிநாட்டு பெண்கள் பலர் பலவிதமான துஷ்பிரயோகங்களை எதிர்கொள்வதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மனித உரிமை ஆர்வலர் குழு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. இந்த அறிக்கையின் விவரங்களை தருகிறார் சாதாத்.
நான் இஸ்திரி போட்டுக் கொண்டிருந்தேன். முதலாளி அம்மா கூப்பிட்டார். இதோ இஸ்திரி போட்டுவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். ஏன் இவ்வளவு நேரமாகிறது என்று அவர் கேட்டார். இஸ்திரி பெட்டியில் சூடு குறைவாக இருக்கிறது போல என்று நான் பதில் சொன்னேன். என் அருகில் வந்த அவர் கொதித்து கொண்டிருந்த இஸ்திரி பெட்டியை எடுத்து அப்படியே என் கையில் வைத்து அழுத்தி விட்டார் என்றார் ஐக்கிய அரபு எமிரேட்டில் வீட்டு வேலைக்கு போன பிலிப்பைன்ஸ் பெண் ஒருவர். இப்படியாக பல பெண்கள் தங்களது கொடுமையான அனுபவங்களை ஹியூமன் ரைட்ஸ் வாட்சிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐக்கிய அரபு எமிரேட்டில் குறைந்தது 146,000 வெளிநாட்டவர் வீட்டு பணிப்பெண்களாக வேலை பார்த்து வருகிறார்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மதிப்பிடுகிறது. அவர்களில் 99 பேரிடம் பேட்டி எடுத்து ஆதாரங்களை திரட்டி அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றை தயாரித்திருக்கிறது. நாங்கள் உன்னை ஏற்கனவே விலைக்கு வாங்கிவிட்டோம் என்ற தலைப்பிலான 79 பக்க அறிக்கை இது. வீட்டு பணிப்பெண்கள், பிள்ளை வளர்க்க உதவும் பணிப்பெண்கள் போன்றவர்களுக்கு பேசப்பட்ட சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை என்றும், அவர்களுடைய பாஸ்போர்ட் பறித்து வைத்துக் கொள்ளப்படுவதாகவும், வேலை செய்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஒழுங்கான மருத்துவ உதவிகள் கிடைப்பதில்லை என்றும், சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவுமே கூட துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகிறார்கள் என்றும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஒரு நாளிலே 21 மணி நேரம் வரையில் கூட தாங்கள் வேலை வாங்கப்படுவதாக சில பெண்கள் தெரிவித்திருக்கின்றனர். வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதி இல்லை என்றும் வேறு சிலர் கூறியிருந்தனர். போதுமான சாப்பாடு கூட கிடைப்பதில்லை என்றும் பணிப்பெண்கள் குறிப்பிட்டிருந்தனர். வீட்டு உரிமையாளருடன் பிரச்சனை வருகிற போது வெளிநாட்டு பணிப்பெண்கள் பாதிப்பிலிருந்து தப்பிக்க ஒரு வழியுமே இல்லாது இருப்பதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் கூறுகின்றது. ஏனென்றால் அதற்கான சட்ட வழிகளும் போதுமானதாக இல்லை. இருக்கக்கூடிய சட்டங்களும் அதன் பயன்பாடுமே கூட முதலாளிமாருக்கு சாதகமாகவே இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய செல்வத்தில் திளைக்கும் இந்த நாடு வெளிநாட்டு தொழிலாளர்களை நடத்தும் விதம் மாற வேண்டும் என ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் வாதிட்டிருக்கிறது.
செய்தியை வழங்கியவர் சாதாத். இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் விமல் சொக்கநாதன்.
நைஜீரியாவில் வடக்கு நைஜீரிய கிராமத்திலிருந்து பல குடும்ப பெண்களை போக்கோஹராம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் கடத்திச் சென்றிருப்பதாக கிராமவாசிகள் அறிவித்திருக்கிறார்கள். கனடாவில் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் நுழைந்து தாக்கிய ஆயுததாரியை சுட்டுக் கொன்ற நாடாளுமன்ற காவலருக்கு இன்று பாராட்டு தெரிவித்து நாடாளுமன்றம் மீண்டும் திறக்கப்பட்டது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.